السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يريدون ليطفئوا نور الله بأفواههم ويأبى الله إلا أن يتم نوره ولو كره الكافرون. عن فوزان رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لا تزال طائفة من أمتي على الحق، لا تزال طائفة من أمتي ظاهرين على الحق، لا يضرهم من خذلهم، أو كما قال عليه الصلاة والسلام. நிகரற்ற அன்புடையோரும் ஆகிய எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகும். நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இறுதியாக வந்த நம்முடைய உயிரும் இனிய ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துறை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் இன்றென்றும் உண்டாவதாக, அல்ஹம்துலில்லாஹ். விஜயத்திற்குரிய இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய தலைவர் அவர்களே, வந்திருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களே, நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். நான் ஒவ்வொருவருடைய பெயரை சொல்ல ஆரம்பித்தால் அதிலேயும் 5 நிமிடம் சென்றுவிடும். 12 மணிக்கு நம்முடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இன்ஷால்லா முடிக்கவிருக்கின்றோம். அதனால் வந்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், நம்முடைய கண்ணியமான உலமாக்கள், முழு இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், மதரசாக்களுடைய உஸ்தாதுமார்கள், உங்கள் அனைவர்களையும் ஆரம்பத்திலேயே வரவேற்றிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்கள் எல்லோருடைய வருகையும் கபூல் செய்வானாக. வினயத்திற்குரிய பெரியார் கலை சகோதரர்களே, கடந்த 1200 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே வாழ்ந்த நம்முடைய இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்ததோடு மட்டுமல்ல, நமக்கு முன்னால் இந்த நாட்டுக்கு எந்தெந்த வகையான எதிர்ப்புகள் அல்லது வெளிநாட்டிலிருந்து வந்து இந்த நாட்டை கைப்பற்றுவதற்காக வேண்டி காலனித்து ஆட்சிகள் என்னென்ன முயற்சிகளை செய்தார்களோ, அந்த ஒவ்வொரு கட்டத்திலேயும் நம்முடைய நாட்டிலே இருந்த முஸ்லிம்களும் இந்த நாட்டுடைய மக்களுடன் சேர்ந்து இணைந்து இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும், இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும், இந்த நாட்டில் நமக்கும் பூர்த்தியான முழுமையான உரிமை சுதந்திரம் இருக்குகின்றது என்ற அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் நாட்டுப்பற்றோட வாழ்ந்த வரலாறுகளை நாம் யாரும் மறந்திருக்க முடியாது. எந்தெந்த காலத்தில் இந்த நாட்டுக்கு ஆபத்துகள் வந்ததோ அந்த அனைத்து காலங்களிலேயும் இந்த நாட்டிலே வாழ்ந்த பெரும்பான்மையோடுடன் இந்த நாட்டிலே வாழ்ந்த சிறுபான்மையினர்களும் அல்ஹம்துலில்லாஹ் தோளோடு தோல் நின்று அவர்களுக்கு பக்க பலமாக இருந்து இந்த நாட்டை பாதுகாத்திருக்கிறார்கள். அதோட மட்டுமல்ல, அந்தந்த காலங்களில் நாம் பார்க்கலாம், அந்த காலத்திலே வாழ்ந்த பௌத்த அரசர்கள் இந்த நாட்டுடைய முஸ்லிம்களை ரொம்ப அதிகமாக மதித்ததோடு, சில நேரங்களில் பல முக்கியமான பொறுப்புகளை கொடுத்ததோடு, பல வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நேரங்களில் இஸ்லாமியர்களை அழைத்து சென்ற வரலாறுகளையும் நாம் மறக்க முடியாது. இந்த நாட்டிலே உள்ள பௌத்தர்களோ மற்றவர்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை போன்று நமக்கும் முழுமையான உரிமை, நம் எல்லோருக்கும் ஐடென்டி கார்டு தரப்பட்டிருக்கின்றது. நம்மில் அதிகமானவர்களுடைய கைகளில் பாஸ்போர்ட் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு இந்த நாட்டில் என்னென்ன ரைட்ஸ்கள் உரிமைகள் இருக்கின்றனவோ அந்த அனைத்து உரிமைகளையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால நாட்டுடைய பற்று நமக்கு வேணும். இந்த நாட்டை நாங்கள் நேசிக்கோனும், இந்த நாட்டை பிறப்பிடமாக கொண்டவர்கள், இந்த மண்ணின் மைந்தவர்கள், மண்ணின் மைந்தர்கள் நாட்டை நேசிப்பதும் மார்க்கத்தில் உள்ள ஒன்று. ஹதரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருஷம் மக்காவிலே வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு இந்த மக்காவிலே வாழக்கூடிய நேரத்தில் 17 மாதம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பின்பற்றி தொட வேண்டிய ஒரு கட்டம் வந்தது.
அந்த 17 மாதம் மஸ்ஜிதுல் அக்சாவை பின்பற்றி தொடக்கூடிய நேரத்தில் அடிக்கடி நபி அவர்கள் வானத்தை உயர்த்தி தன்னுடைய தலையை உயர்த்தி வானத்தின் பக்கம் பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். என்ன பைத்துல்லாஹ்வை நோக்கி தொழ வேண்டும் என்ற உத்தரவு வராதா? அந்த அளவுக்கு மக்காவையும் நேசித்தார்கள், பைத்துல்லாஹ்வையும் நேசித்தார்கள். இப்பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தையே இறக்கி வைக்கின்றான். நீங்கள் அடிக்கடி உங்களுடைய முகத்தை உயர்த்தி வானத்தை பார்ப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால் உங்களுக்கு விருப்பமான பைத்துல்லாஹ்வை நோக்கி நீங்க பின்பற்றி தொழலாம். நபி அவர்கள் மக்காவையும் நேசித்தார்கள், பைத்துல்லாஹ்வையும் நேசித்தார்கள். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்தில் அடிக்கடி திரும்பி பார்த்து பார்த்து சொல்வார்கள், வல்லாஹி இன்னகல அஹப்பு அர்தில்லாஹி இலைய, அல்லாஹ்வு மீது சத்தியமாக பூமியில் உள்ள ஊர்களில எனக்கு ரொம்ப விருப்பமான ஊர் இந்த ஊர். லௌலா அஹ்ரஜு கௌமீமா ஹரஜ்து மின்க, இந்த ஊர்வாசிகள் மாத்திரம் என்ன இங்கிருந்து வெளியாக்காமல் இருந்தால் நான் இங்கிருந்து வெளியாகி இருக்கவே மாட்டேன். நபி அவர்கள் மக்காவையும் நேசித்தார்கள், வேற வழி இல்லாமல் மக்காவிலிருந்து நாடு கடத்தப்படுகின்றார்கள். ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய கட்டம் ஒன்று வருது, அதற்கு பின்னால மதீனாவுக்கு செல்கின்றார்கள். மதீனாவில் இருக்கும் பொழுதெல்லாம் மதீனாவையும் நேசிப்பார்கள். என் தரவு கேட்டால் மதீனாவுக்காக அல்லாஹிடத்தில் துஆவும் செய்தார்கள், அல்லாஹும் அஹப்பிப் இலைனா அல் மதீனா கமா அஹப்பிப் இலைனா அல் மக்கத் அவ் அஷத். யா அல்லாஹ், மக்காவுடைய நேசத்தை போட்டதை போன்று மதீனாவுடைய நேசத்தையும் எங்களின் மீது போட்டு விடுவாயாக, அல்லது அதை விட அதிகமான நேசத்தை எங்களிடத்தில் உருவாக்கி விடுவாயாக. மதீனாவையும் நேசித்தார்கள் நபி அவர்கள், மதீனாவுடைய நேசம் அதிகமாக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய துஆ செய்திருக்கிறார். அதனால் உலகத்தில் யார் எந்த பகுதியில வாழ்ந்தாலும் அந்த பகுதியாக இருக்கலாம், அந்த நாடாக இருக்கலாம், அந்த பிரதேசமாக இருக்கலாம், அதை நேசிப்பதும் இஸ்லாத்தில் உள்ள ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் பெரும்பான்மை சமூகத்தார்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தான், முஸ்லிம்கள் நாட்டை நேசிக்கிறாங்க இல்ல. அதனால வந்திருக்கிற நாங்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டுடைய மண்ணின் மைந்தர்கள், அதனால நாங்கள் எல்லாரும் உள்ளத்தார நாட்டை இன்ஷா அல்லாஹ் நேசிப்போம் அல்லவா. இந்த நாட்டை எவ்வாறு கடந்த காலங்களில் நம்முடைய மூதாதையர்கள் நேசித்தார்களோ அதே மாதிரி தொடர்ந்து இந்த நாட்டை நேசிப்போம், நாட்டுடைய சட்டத்தை மதிப்போம், நாட்டுடைய பாதுகாவலர்களுக்கு நாங்கள் உதவியாக இருப்போம். ஏனென்றால் அதுவும் இஸ்லாத்தில் உள்ள மிக முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் கடந்த காலங்களில் முஸ்லிம்களுக்கு என்று சொல்லி எந்தெந்த மதத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவரவர்களுடைய மத அடிப்படையிலே வாழ்வதற்குரிய மத சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கும் அதே மாதிரி அநேகமாக 99 வீதம் என்றால் மிகையாகாது, எங்களுக்கும் எங்களை மத அடிப்படையிலே வாழ்வதற்குரிய முழுமையான சுதந்திரம். கடந்த 2010-12 வரைக்கும் அந்த முழு சுதந்திரத்தை அல்ஹம்துலில்லாஹ் நாம் முழுமையாக பாவித்தோம். ஆனால் 2012 பின்னால நாட்டிலே ஏற்பட்ட சில அசம்பாவிதங்கள், அதை விரிவாக நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. அந்த அசம்பாவிதங்களுக்கு பின்னால எங்களுடைய சில முக்கியமான உரிமைகள் பறிக்கப்படுவதை போன்று, அல்லது அந்த உரிமைகளுக்கு அழுத்தம் தருவதை போன்ற உண்டான சில முயற்சிகளை பெரும்பான்மையில் உள்ளவர்கள் எல்லோரும் அல்ல, கிட்டத்தட்ட 80% நம்மை நேசிக்கக்கூடியவர்கள், நமக்கு சார்பாக பேசக்கூடியவர்கள், ஒரு 5-10% இருப்பவர்கள், அவர்கள் வேற விதமான எஜெண்டாக்களை வைத்துக் கொண்டு நம்மிடத்திலே இருந்த அந்த உரிமைகளை எப்படியாவது பறிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தார். அதனுடைய விளைவாக நாங்கள் பார்த்தோம் அந்த தர்கா டவுனுடைய இன்சிடன்ட், அதற்கு பின்னால திகனிலே ஏற்பட்ட அந்த பிரச்சனை, அதற்கு பின்னால இந்த ஏப்ரல் ஈஸ்டர் எட்டேக்ல நடந்தது, அது யாரும் அதை மனசால ஏற்றுக்கொள்ளலாம். அது செய்தது மிக பயங்கரமானது, மிருகத்தனமானது. அது இந்த இலங்கையிலே உள்ள யாரும் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ள அவ்வளவு பயங்கரமான ஒன்று. ஆனால் செய்தவர்கள் அறிவிலே குறைந்த சில வாலிபர்கள், அவர்களை யாரோ பின்னாக இயக்கியிருக்கிறார்கள், அவர்கள் பின்னாளிருந்து இயக்கப்பட்டு வெளிநாட்டுடைய சக்திகளும் அதற்காக பாவிக்கப்பட்டு ஏதோ அவர்கள் செய்து விட்டார்கள். இந்த நாட்டில் யாரு பாவிக்கப்பட்டார்களோ அந்த பிரதிநிதிகளுடைய தலைவரே சொல்லிவிட்டார், இந்த தாக்குதலுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நாட்டுடைய ராணுவ தளபதியே சொல்லிவிட்டார், இந்த தாக்குதலுக்கும் முஸ்லீம்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லப்பட்டதற்கு பின்னாலும் எங்களின் மீது உண்டான அழுத்தங்கள் அது குறைந்த பாடில்லை. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால் இங்கே நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம். இயக்கம் அதனுடைய வேறுபாடு இல்லாமல், குழுக்களுடைய ஜமாத்துகளுடைய தரிக்காக்களுடைய வித்தியாசம் இல்லாமல், அசந்தில்லா நம்முடைய அரசியல் தலைவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் அநேகமானவர்கள் வந்து நமக்கு முன்னால வந்து இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். என்ன இஸ்லாம் ஷரியா தீன் என்று வரும் பொழுது நாங்கள் அத்துணை பேர்களும் உங்களோடு நிற்போம் என்பதை காட்டுவதற்காக, அதை அரைகூவல் விடுவதற்காக இங்கே வந்திருக்கிறார். அதனால் இந்த நேரத்தில் எங்களுக்குள்ள உரிமைகளை அழகான முறையில் அகிம்சையுடைய வழியில் ஆர்ப்பாட்டங்களின் மூலமாக அல்ல, போராட்டங்களின் மூலமாக அல்ல, தாங்காங்கே சத்தம் போட்டு அறிக்கைகளை விடுவதன் மூலமாக அல்ல, சட்ட முறைப்படி அழகான பேச்சுவார்த்தையின் மூலமாக நமக்குள்ள உரிமைகளை இன்ஷால்லாஹ் மீண்டும் நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய மூதாதையர்கள் பெற்று தந்தார்கள். அவைகள் எங்களை கரங்களை விட்டு போகாமல் பாதுகாப்பது இங்கே இருக்கிற இங்கே வந்த வராத இந்த நாட்டுடைய 22 இஸ்லாமியர்களுடைய மிக பாரிய ஒரு பொறுப்பாக இருக்கு. முஸ்லிம் விவாகம் விவாகரத்து முஸ்லிம்களுடைய தனியார் சட்டம், இந்த சட்டம் வெறும் ஏதோ சில சட்ட வல்லுநர்களை உருவாக்கப்பட்டது அல்ல. இந்த சட்டம் முழுக்க முழுக்க குரானையும் ஹதீஸையும் வைத்து உருவாக்கப்பட்டது. குரான்ல தான் அல்லாஹ் தலாக்கை பற்றியும் கூறுகின்றான், குரான்ல தான் அல்லாஹ் இத்தாவை பற்றியும் கூறுகின்றான், குரான்ல தான் நிக்காஹை பற்றியும் அல்லாஹ் கூறுகின்றான். பெண்களில் உங்களுக்கு விருப்பமானவர்களை முடியுங்க, உங்களில் ஆணடிமைகள் பெண்ணடிமைகள் விதவைகள் அவர்களை திருமணம் முடித்து வைங்க, ஆண்களை பார்த்து திருமணம் முடியுங்க, பெற்றோர்களை பார்த்து திருமணம் முடித்து வைங்க. ஒரு முதல்ல கணவன்மார்கள் மரணித்து விட்டார்களோ அந்த பெண்மணிகள் 4 மாதம் 10 இருப்பார்கள். கணவனின் மீது கடமை, தன்னுடைய மனைவிக்கு உணவும் தன்னுடைய மனைவிக்கு ஆடையும் கொடுப்பது கடமை. நாம் இதை சொல்ல வாரோம் என்றால் அந்த விவாகம் விவாகரத்து சம்பந்தமான சட்டத்திலே உள்ள 75 வீதமான சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து அது எடுக்க அதாவது விழுந்து அதிலிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான சட்டங்கள். நாம் அதை விட்டோம், குர்ஆனை விடுவதற்கு சமம். அதை நாங்கள் விட்டு கொடுத்தோம் என்றால் குர்ஆனையே விட்டுக் கொடுப்பதற்கு சமம். அதே மாதிரி தான் இந்த சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகாபு என்ற இந்த முகம் மூடக்கூடிய அது மிகவும் பெரியார்களே சகோதரர்களே, குரான் மிக தெளிவாக கூறுகின்றான். குறிப்பிடுகின்றான் அந்த பெண்மணிகள் அவர்களுடைய முன்னாணிகளை அவர்களுடைய நேர் சட்டைகளின் மீது தலை கழுத்து நெஞ்சி அவைகளை மறைத்து போட்டுக் கொள்ள வேண்டும். வேணும் என்றால் தலிபத்து குரானை எடுத்து பாருங்கள், அந்த பெண்மணிகள் அவர்களுடைய முந்தானைகளை அவர்களுடைய நேர் சட்டைகளின் மீது தலையும் கழுத்தும் நெஞ்சும் மறைக்கப்படக்கூடிய விதத்தில் போட்டுக் கொள்ள வேண்டும். இது ஒரு ஆயுதம் குறிப்பிடுகின்றான். நீங்க உங்களுடைய மனைவிமார்களுக்கும்
உங்களுடைய மகள்மாக இருக்கும் முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய தலை முந்தானைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும், தன்னுடைய தலை முந்தானைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும் என்ற இந்த ஆயத்தையும் இதற்கு முன்னால் நான் சொன்ன சூரா நூறுடைய ஆயத்தையும் வைத்துத்தான் உலமாக்கள் பெண்கள் வெளியில போகக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய முகத்தை மறைப்பதை வாஜிப் என்றும் இன்னும் சிலர்கள் சுன்னா என்றும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், வாஜிப் சுன்னா என்று பார்ப்பதை விட குர்ஆன் வந்திருக்கிறது. ஒரு சிலர் கேட்கலாம், குர்ஆன் என்ன தெளிவாக முகத்தை மொழிகள் வந்திருக்கிறதா? குர்ஆன்ல சில ஆயத்துகள் நேரடியாக வந்திருக்குது, இன்னும் குர்ஆன்ல சில ஆயத்துகள் அதற்கு விளக்கம் ஹதீஸ்ல வந்திருக்கு. நாங்கள் அஞ்சு நேரம் தொழுகிறோம், குர்ஆன்ல இல்ல. முகருக்கு நாலு ரகாத் குர்ஆன்ல இல்ல. பஜ்ருக்கு ரெண்டு ரகாத் குர்ஆன்ல இல்ல. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்க குர்ஆன்ல இல்ல. சலாம் கொடுக்க குர்ஆன்ல இல்ல. இதெல்லாம் ஹதீஸ்ல உள்ளதுதான். இதே மாதிரி இந்த ஆயத்துகளை வைத்து பல நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை வைத்து இமாம்கள் எங்களுக்கு தொகுத்து தந்திருக்கின்றார்கள். இந்த குர்ஆனுடைய ஹதீஸுடைய இஜ்மாவை வைத்து இந்த சட்டங்கள் உள்வாங்கப்படும். நான் இதை பற்றி விரிவாக பேச விரும்பல. நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், எங்களுக்குள்ள மிக முக்கியமான ஒரு ரைட்ஸ் உண்டு, உரிமையும் இந்த நாட்டுடைய சட்டத்திலே கூட இருக்கின்றது. இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா மத மக்களும் அவர்களுடைய வணக்க வழிபாடு அவர்களுடைய கலாச்சாரங்களில் அந்தந்த மதங்களுடைய கலாச்சாரப்படி வாழலாம் என்று இந்த நாட்டுடைய சட்டம் கூறுகின்றது. ஐக்கிய நாட்டு சபைக்கு கீழால் இயங்குகிற, அதாவது ஹியூமன் ரைட்ஸ்ல கூட உலகத்திலே முழு உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய ஆணைகளில் எந்த கட்டுப்பாடையும் போட முடியாது. ஹியூமன் ரைட்ஸால் அவர்கள் அங்கே விதித்திருக்கிற சட்டம், மனிதர்களுடைய ஆடைகள் இப்பாடித்தான் அமைய வேண்டும் என்று எந்த நாட்டிலேயும் யாரும் யாரையும் பலவந்தப்படுத்த முடியாது. எந்த அளவுக்கு என்றால், பிரான்ஸ்ல அந்த முகத்தை மூடுவதற்குரிய தடை வந்த நேரத்தில் ஹியூமன் ரைட்ஸால் அதற்கு எதிராக வழக்கு பேசி அவர்கள் சொன்னார்கள், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இது அந்த நாட்டிலே உள்ள மனித அந்த இஸ்லாமிய பெண்களுக்குரிய உரிமை மீறல், அவர்கள் இதுவரைக்கும் ஏற்றுக்கொண்டனர், நீங்க வேணும் என்றால் சேஞ்ச் பண்ணி பாருங்க. நாம் எதையும் சொல்ல வாரோம், ஹியூமன் ரைட்ஸ்காரும் அங்கீகாரம் இல்லை, இந்த நாட்டுடைய சட்டத்திலேயும் இடம்பாடு இல்லை. எங்களுடைய ஷரியாவோட அஹம்து இல்லா, நான் யாரு திறந்து கொண்டு போறார்களோ அவர்களை ஒன்றும் சொல்லல, அவர்கள் ஏதோ அதை சுண்ணத் என்ற கருத்தை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எதை சொல்ல வரோம் என்றால், பல ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பெண்மணிகள் அல்ஹம்துலில்லா இதற்கு பழசிருக்கார்கள். இது ஒரு ஒழுக்கமான கண்ணியமான ஆடை. இந்த ஒழுக்கமான ஆடையை விழுங்க வேண்டும் ஒரு பக்கத்தில் பேசப்படுகின்றது. மறுமுறையில் இந்த நாட்டில் அவை நிர்வாணம் முக்கால்வாசி நிர்வாணத்தோட போகின்றார்கள், அவர்களை பற்றி யாராவது பேசுகிறார்களா? பௌத்த மதத்தில் கூட இருக்குது அந்த பெண்மணிகளுடைய ஆடை எவ்வாறு இருக்கும், பல லட்சக்கணக்கான மதுபான அவர்களுடைய மதுபான சாலைகள் இருக்குது, பௌத்த மதத்தின் அனுமதி இல்லை, அதை பற்றி யாராவது பேசுகிறார்களா? மக்காத்தில் ஆயிரக்கணக்கான விபச்சான விடுதிகள் இருக்கின்றன, அதை பற்றி யாராவது பேசுகிறார்களா? மீதான பெரியார்களே, சகோதரர்களே, இது கண்ணியமான கௌரவமான ஒழுங்கமான ஒரு ஆட, இதை முடித்துக் கொண்டு கடந்த காலங்களில் எந்த தாக்குதலும் நடக்கல. அந்த பயங்கரமான 30 வருஷ யுத்தத்துடைய காலத்துல கூட முகத்தை மூடிக்கொண்டு யாராவது செய்தார்களா என்றால், அதற்கும் நமக்கு ஆதாரம் இல்லை. யாரும் தவறாக நினைக்க மாட்டீர்கள், என்னுடைய பேச்சு தவறாக இருந்தால் பேசித்தாங்க. கடந்த 30 வருஷ கால யுத்தத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், எத்தனை 1000 உயிர், எத்தனை பில்லியன் பணம், எவ்வளவு பயங்கரமான நஷ்டம் இந்த நாட்டுக்கு ஏற்பட்டது. ஆனால் அவ்வளவு 30 வருஷத்துல அவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டும் அந்த இனத்திற்கு எதிராக இந்த நாட்டிலே இருந்த அரசாங்கம் ஏதாவது செய்தார்களா? ஆனா நாங்கள் யோசித்தோம், இப்ப இந்த தாக்குதலுக்கு பின்னால எங்களை இனம் மாத்திரம் எங்களை இஸ்லாமிய சரியா மாத்திரம் புரியாக வைத்து அதை நசப்பு தப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் அப்படி பேசணும். இதில் இயக்க வேறுபாடு, கருத்து வேறுபாடு, தனிக்காக்கள், குரூப்கள், ஊர்கள், பிரதேசங்கள், அரசியல் தனி கட்சிகள் என்ற அனைத்தையும் விட்டுவிட்டு நாம் இந்த நாட்டுடைய இஸ்லாமியர்கள், நாம் இந்த நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள், நாம் ஒன்றுவிட்டோம் என்றால் அதற்கு பின்னால் இரண்டாவது, அதற்கு பின்னால் மூணாவது, ஒவ்வொரு உரிமைகளை விட வேண்டிய ஒரு கட்டம் ஒன்று வரும். அப்படி நாங்கள் விட்டுட்டோம் என்றால் பின்னால வாழ்கிற சந்ததிகளுடைய சாபம் கேட்டு நாங்கள் ஆளாகுவோம். எனக்கு முன்னால தீர்க்க அதற்கு சொன்னார்களே, அந்த துருப்பு துருக்கி தொட்டியுடைய வரலாறை சொன்னார்கள். 1905 அப்துல் காதர் என்ற சட்டக்காரனி தொப்பி அணிந்து கொண்டு செல்கின்றார். அந்த லண்டனுடைய நீதியரசர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார். அவர் வெளியேற்றப்படுகின்றார். அதற்கு பின்னால் அறிஞர் அசீஸ் அவர்கள் அல்ஹம்துலில்லா இலங்கையில் உள்ள முக்கியமான 21 பேர்களை துருக்கி தொப்பிக்குரிய தடைக்குரிய போராட்டம் என்று ஒரு போராட்டத்தை நடத்தி 1905 டிசம்பர் மாதம் 31 தேதி அல்ஹம்துலில்லா அந்த துருக்கி தொப்பியுடைய தடை உத்தரவு வாபஸ் வாங்கப்படுகின்றது. அந்த தொப்பி என்பது இஸ்லாமிய ஒரு சின்னம் அடையாளம். அது பருதும் இல்லை, வாஜிபும் இல்லை. அநேகமானவர்கள் முபாஹாகுமானது ஒரு இடர் சுண்ணா என்று குறிப்பிடுகின்றார்கள். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால் ஒரு ஆகுமான அல்லது ஒரு சுண்ணத்துடைய இடத்தில் இருக்கிற இந்த தொப்பிக்கு அந்த அளவுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் இது எங்களுடைய இதயத்தில் கை வைப்பதை போன்றுதான். எங்களுடைய சட்டங்களுக்கு எதிராக அழுத்தங்களை பிரயோகித்து அதை இல்லாமலாக்குவது. அதனால் எங்களுக்குள்ள எந்த சட்டத்தையும் நாம் விட்டுக் கொடுக்க முடியாது. ஆனால் அழகான முறையில் இங்கே வந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், மாகாண சபை, அதே மாதிரி எங்கே பல மெம்பர்கள் அல்ஹம்துலில்லா இங்கே வந்திருக்கிறார்கள். நம் எல்லோருடைய ஒரு பாரிய கடமை, இஸ்லாத்திற்கு எதிராக ஏதாவது ஒன்று வரும் பொழுது நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், நாம் எல்லோரும் அணிதிரள வேண்டும். எங்களுக்கு சரித்திரத்தில் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. அவர்கள் வபாத்தாகிறார்கள், மதீனாவுள்ள நிலைமை ரொம்ப கட்டுக்கடங்காமல் போகின்றது. மதீனாவுடைய அல்லோட கல்லோடம் ஏற்பட்டு விடுகின்றது. ஏன் மதீனாவை சூழ உள்ள யூதா கிறிஸ்தவர்கள் நினைக்கின்றார்கள் முஸ்லிம்களுடைய தலைவர் மரணித்து விட்டார், அதனால முஸ்லிம்களை கூண்டோடு அடிப்பதற்குரிய நல்ல சந்தர்ப்பம். ஒரு சிலர் தன்னை போய் நம்பி என வாதிட ஆரம்பிக்கின்றார்கள். இன்னும் சிலர்கள் மதம் மாறி விடுகின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் வந்து கூறுகிறார்கள், நாங்கள் தொழுவோம், நோன்பு குடிப்போம், ஆனால் ஜகாத் கொடுப்போம். நபியுடைய காலத்தில் கொடுத்த மாதிரி கொடுக்க மாட்டோம், ஒரு சின்ன மாற்றத்தை செய்து கொடுப்போம் என்று சொன்ன நேரத்தில் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு துணிச்சலோடு நின்றார்கள். அவர்கள் சொன்ன மாற்றம், அல்லாஹு மீது சத்தியமாக நபியுடைய காலத்தில் ஒருவர் ஒரு மிருகத்துக்கு, அதாவது பல மிருகங்களுக்கு ஒரு மிருகத்தை தக்காத்தாக கொடுக்கின்றார். அந்த மிருகத்தை தக்காத்தாக கொடுக்கிற நேரத்தில் அந்த மிருகத்தை கட்டிய கயிற்றையும் சேர்த்தே கொடுக்கின்றார். என்னுடைய ஆட்சியில யாராவது ஒருவர் மிருகத்தை கொடுப்பேன், கயிற்றை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாலும் அவருடன் போர் புரிய நான் தயார். நான் உயிருடன் இருக்க இந்த கயிற்றுடைய அளவுக்கு கூட தீங்க குறைவு வருவதை என்னால் சகிக்க முடியாது என்று சொன்னார். பெரியார்களை சகோதரர்கள் கயிறு மாதிரி அல்ல, எங்களுடைய உயிர் மாதிரி. இந்த முக்கியமான எங்களுக்குள்ள உரிமைகள் இஸ்லாமியர்களுடைய உயிர் மாதிரி. அதனால தான் அந்த அளவுக்கு பேருதலாகும். எத்தனை பெண்மணிகள் இந்த 3.5 மாதம் 4 மாதமாக வீட்டை விட்டு வெளியாக 8000 பெண்மணிகள் இருக்கிறார்கள். அவங்க மற்றவர்கள் மாதிரி நீங்க தெரிந்து கொண்டு போங்கன்னு அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தா மற்றவர்களுக்கும் நம்முடைய பெண்மணிகளுக்கு மத்திய வித்தியாசம் இல்லை. மதரசாக்களை குற்றப்படுத்துகின்றார்கள். இந்த மதரசாக்களின் மூலமாக இலங்கையில ஏற்பட்ட முழு உலகத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றங்களை பாருங்களே. இந்த மதரசாக்கள் மாத்திரம் இல்லாட்டி மற்றவர்களை போட்டுத்தான எங்களை அம்சத்தும் அவர்கள் போதை வசத்தும் விபச்சாரத்துக்கும் கிளப்பு கண்டையும் ஆங்காங்கே சூது விளையாட்டுகள் ஈடுபட்டிருப்பாங்க. இவ்வளவு பெரிய முயற்சிகளுக்கு பின்னாலும் இன்று நம்முடைய பல வாலிபர்கள் அதிலே ஈடுபட்டு அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கின்றார்கள். இவர்களை பாதுகாத்தது மதரசாவில்தான். இவர்கள் மதரசாவின் மூலமாக பாதுகாக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு பெரிய அங்கே கருவியா கொடுக்கப்பட்டு மிகப்பெரிய தியாகங்களோடு கருவியா கொடுக்கப்பட்டதின் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட நாடு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் கூட ரொம்ப சந்தோஷப்படுகின்றார்கள். இந்த இலங்கை நாடு, இந்த சின்ன நாடு, பத்து வீரம் வாழக்கூடிய முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு மறுமலர்ச்சி, ஒரு முன்னேற்றம், சந்தோஷப்படுகிறார்கள். அதனால் எங்களை மதரசாவாக இருக்கலாம், எங்களை முஸ்லீம் தனியார் சட்டங்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களுடைய ஆணைகளாக இருக்கலாம், அழகான முறையில் பேச்சுவார்த்தையின் மூலமா நம்முடைய கண்ணியமான அமைச்சர்கள் இருக்கிறாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி லோயர்மான் இருக்கிறாங்க, இன்னும் அரசியல் அதாவது மட்டத்தில் எந்தெந்த பதவிகள் இருக்கிறாங்களோ, நாங்கள் எங்களுடைய அத்தனை வேதங்களையும் மறந்து ஒன்றுபட்டு இதற்காக இன்ஷா அல்லாஹ் நீங்க குரல் கொடுப்பீர்கள் என்ற அந்த முழுமையான நம்பிக்கையோடு தான் முழு இலங்கையில் உள்ள மக்கள் இங்கே ஒன்று கூடி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு இறுதியாக வந்திருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். இங்கே வீட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், அவர்கள் வாகனத்திலே செல்வதையும் அவர்களுடைய வீடுகள் அல்லது அவர்களுடைய மற்றவைகளையும் பார்த்து அவர்களை சர்வசாதாரணமாக கிரிட்டிசைஸ் பண்ணி அவர்களை விமர்சனம் செஞ்சு சோசியல் மீடியாக்கள் அவர்களை அப்படி இப்படி பார்த்துவது அது நாகரீகமான செயல். அவர்களுக்குள் எத்தனையோ அழுத்தங்கள், அவர்கள் ஒவ்வொரு அமைச்சர் பதவியில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு கீழாக 100 பேர் என்றால் 5 பேர் முஸ்லீம்கள் இருப்பார்கள், 95 வீதம் நான் முஸ்லீம் இருப்பார்கள். அந்த 95 வீதமானவர்களை சமாளிக்கணும். அவர்களுடைய அழுத்தங்கள், அவர்களுடைய எத்தனையோ வகை வகையான விமர்சனங்கள், இதற்கு மத்தியில் அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் செய்த நலவுகளை பார்ப்போம், நலவுகளை பாராட்டுவோம். மனிதர் என்ற ரீதியில முன்ன பின்ன நடந்திருக்கும் அவைகளை கண்டும் காணாமல் இருப்போம். அவர்கள் எல்லோரை பற்றியும் நல்லெண்ணம் வைப்போம். சொன்னார்கள், முஸ்லிம்களை கொண்டு நீங்க ஹைவை நலவை நாடுங்கள். அதனால நாங்கள் எல்லாரும் அவர்கள் எல்லோரை பற்றியும் நல்லெண்ணம் வைப்போம். அவர்கள் பலவிதமான அழுத்தங்கள், மாற்று மதத்தவர்களுடைய பலர்களுடைய அழுத்தங்களுக்கு மத்தியில் தான் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் முழுமூச்சோட கடந்த ஏப்ரல் இன்சிடென்ட்க்கு பின்னால் எத்தனை தரவை கூடியிருப்பார்கள், எந்தெந்த இடங்களில் கூடியிருப்பார்கள், அது எல்லாத்தையும் அவர்கள் பற்றி இருக்க சொல்வதில்லை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்களுக்காக நாங்கள் மனசார துஆ செய்வோம். அவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் நல்ல தைரியத்தை கொடுக்கட்டும், அவர்களுக்கு இன்னும் நல்ல துணிச்சலை கொடுக்க, அவர்களுடைய உயிர் பொருளை அல்லாஹ் பாதுகாக்கட்டும் என்று சொல்லி வந்திருக்கிற நாங்கள் அத்தனை பேர்களும் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வதுடன் நாங்கள் எப்படி இந்த இடத்துல கூடியிருக்கிறோமோ இதற்கு பின்னாலும் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற எங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய நிலைமைகள் வந்தால் எங்களுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடுகள் அனைத்தையும் மறந்து நாங்கள் ஒற்றுமையோடு இஸ்லாத்தோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்து எங்களால் முடிவான முயற்சிகளை செய்வதோடு இறுதியாக தயவு செய்து எல்லாரும் நாங்கள் பார்க்கலாம். சில நேரங்களில் எங்களுடைய முயற்சிக்கு குந்தகம் ஏற்படுது. ஒரு சில சோசியல் மீடியாவில் போன்ற ஒரு சில செய்திகளால் சமீபத்தில் ஒருவர் போட்டிருக்கின்றார், அந்த நீதி அமைச்சர் ஒரு பெண்மணி, அந்த நீதி அமைச்சருக்கு நிக்காவை அணிவிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இது எவ்வளவு மோசமான ஒரு பேச்சு, இது நாகரீகம் இல்லாத பேச்சு. என்ற சில பேர் எங்களுடைய முயற்சிகளுக்கு அது பெரிய பாதகம் விளைவுகளை ஏற்படுத்து. அதனால தயவு செய்து அதாவது கம்பளித்தவர்கள் எல்லாரும் வேலைக்காரன் என்பதை போட்டு இல்லாமல் எல்லாரும் நாங்கெல்லாம் செய்திகளை பரப்பி அந்த செய்திகளின் மூலமாக எங்களது முயற்சிகளுக்கு தடை வந்து விடாத அளவுல யார் யார் இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சட்ட அடிப்படையில முறைப்படி அழகான முறையில் ஈடுபடுவார்கள். அதற்கு நாம் எல்லோரும் உதவியாக இருக்கோம். அதற்காக வேண்டி இந்த கூட்டத்தை ஏற்படுத்திய கொழும்பு மாவட்ட மஸ்ஜித் பெடரேஷன், அதே மாதிரி உங்கள் அத்தனை பேர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருக்குமாக நாங்கள் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஹ்வானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.